69. தாவீது முடிசூட்டப்படுகிறார். தாவீதை நாடு கடத்தியிருந்த ஆபத்துகளை சவுலின் மரணம் அகற்றியது. தன் சொந்த தேசத்திற்கு திரும்ப அவனுக்கு பாதை இப்போது திறந்திருந்தது. சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் துக்கிக்கும் நாட்கள் முடிந்த பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் உண்டிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு, அவர் எப்ரோனுக்குப் போ என்றார். பெயர்செபாவிற்கு வடக்கே 20 மைல் தொலைவில் அந்த பட்டணத்திற்கும் எருசலேமின் எதிர்கால இடத்திற்கும் நடுவே எப்ரோன் இருந்தது. அது முதலில் கீரியாத் அர்பா ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அது மம்ரே என்று அழைக்கப்பட்டது. இங்கேதான் முர்பிதாவின் அடக்கஸ்தலமான மக்பேலா குகை இருந்தது. எப்ரோன் காலேபின் சுதந்திரமாயிருந்து இப்போது யூதாவின் முதன்மை பட்டணமாக இருந்தது. சுற்றிலும் செழிப்பான மலைநாடுகளாலும் வளமான நிலங்களாலும் சூழப்பட்டிருந்த பள்ளத்தாக்கில் அது அமைந்திருக்கிறது. ஒலிவ மற்றும் ஏனைய கனிவிருட்சங்களோடு கூட பாலஸ்தீனத்தின் மிக அழகான திராட்சத் தோட்டங்கள் அதன் எல்லைகளிலிருந்தன. தாவீதும் அவன் பின்னடியார்களும் தேவனிடமிருந்து பெற்றிருந்த போதனைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படிய ஆயத்தமாயினர். 600 ஆயுதமணிந்தவர்களும் தங்களுடைய மனைவிகளோடும் குழந்தைகளோடும் மந்தைகளோடும் மாடுகளோடும் விரைவில் எப்ரோனுக்கான பாதையில் இருந்தனர். கூண்டு வண்டிகள் எப்ரோனுக்குள் நுழைந்தபோது எருசலேமின் எதிர்கால அரசனாக தாவீதை வரவேற்க யூதாவின் மனிதர் காத்திருந்தனர். அவனுக்கு முடிசூட்டுவதற்கான ஆயத்தங்கள் உடனடியாகச் செய்யப்பட்டன. அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எனினும் மற்ற கோத்திரங்களின் மேல் அவனது அதிகாரத்தை பலவந்தப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. புதிதாக முடிசூட்டப்பட்ட அரசனின் முதல் வேலைகளில் ஒன்றாக சவுல் மற்றும் யோனத்தானின் நினைவிற்கான தன்னுடைய தயவான கவனத்தை வெளிப்படுத்துவது இருந்தது. விழுந்து போன தலைவர்களின் சரீரங்களை கைப்பற்றி அவைகளுக்கு கனமான அடக்கத்தை கொடுத்த கிலேயாத் தேசத்து யாபேசின் தைரியமான மனிதருடைய செயல்களை அறிந்த தாவீது, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவைச் செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக, நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்குத் தக்கதாக உங்களை நடத்துவேன் என்ற செய்தியோடு அப்பட்டணத்தின் மனிதருக்கு ஒரு தூது அனுப்பினான். கூடவே தான் யூதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்ததையும் அறிவித்து உண்மையான நபர்களாக தங்களை நிரூபித்தவர்களோடு ஒரு நட்பை அறிவித்தான். தாவீதை அரசனாக்கின யூதாவின் செய்கையை பெலிஸ்தர் எதிர்க்கவில்லை. சவுலின் ராஜ்யத்தை அலைக்கழிக்கவும் பலவீனப்படுத்தவும் நாடுகடத்தப்பட்டிருந்த போது தாவீதை அவர்கள் நண்பனாக்கியிருந்தனர். தாவீதிற்கு அவர்கள் காண்பித்த தங்களுடைய முந்தைய தயவினால் அவனுடைய எல்லையின் விஸ்தரிப்பு முடிவாக தங்களுக்குச் சாதகமாக இருக்கும் என்று இப்போது அவர்கள் நம்பினர். தாவீதின் ஆட்சி தொல்லைகளிலிருந்து விடுபட்டிருக்கவில்லை. அவனுடைய முடிசூட்டுதலோடு சூழ்ச்சி மற்றும் கழகத்தின் இருண்ட பதிவுகள் துவங்கின. தாவீது துரோகம் செய்து சிங்காசனத்தில் அமரவில்லை. தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்க அவனை தெரிந்தெடுத்திருந்தார். அதை நம்பாதிருக்கவோ அல்லது எதிர்க்கவோ எந்த சந்தர்ப்பமும் அங்கே இல்லை. அவனுடைய அதிகாரம் யூத மனிதரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சில காலம் கூட சென்றிருக்கவில்லை. அதற்குள்ளாக அப்னேரின் செல்வாக்கினால் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் அரசனாக அறிவிக்கப்பட்டு இஸ்ரவேலில் போட்டி சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டான். இஸ்போசேத் பலவீனமும் சவுலின் குடும்பத்தை எடுத்துக்காட்டும் தகுதியற்றவனுமாயிருந்தான். தாவீது ராஜாங்கத்தின் பொறுப்புகளைச் சுமக்கும் முதன்மை தகுதியை பெற்றிருந்தான். இஸ்போசேத்தை அரச வல்லமைக்கு உயர்த்தும் முகவனாயிருந்த அப்னேர் சவுலின் படைக்கு தளபதியாயிருந்து இஸ்ரவேலில் மிகவும் புகழ்பெற்றவனாயிருந்தான். தாவீது ஆண்டவரால் இஸ்ரவேலின் சிங்காசனத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதை அப்னேர் அறிந்திருந்தான். எனினும் இவ்வளவு காலம் அவனை வேட்டையாடி தொடர்ந்திருந்ததால் சவுல் ஆட்சி செய்திருந்த ராஜாங்கத்தை ஈசாயின் குமாரன் தொடர வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள அவன் மனதில்லாதிருந்தான். அப்னேர் வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலை அவனுடைய உண்மையான குணத்தை விருத்தி செய்து பேராசையும் கொள்கையற்றவனுமாக அவனை காண்பித்தது. அவன் சவுலோடு நெருக்கமாக இணைந்திருந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்ய தேவன் தெரிந்து கொண்டிருந்த மனிதனை நிந்தித்த ராஜாவின் ஆவியினால் பாதிக்கப்பட்டிருந்தான். சவுல் பாளையத்தில் தூங்கின போது பக்கத்திலிருந்த ராஜாவின் தண்ணீர் செம்பையும் ஈட்டியையும் குறித்து தாவீது அவனுக்கு கொடுத்த கண்டனையினால் அவனுடைய வெறுப்பு அதிகரித்திருந்தது. ராஜாவின் செவிகளிலும் இஸ்ரவேல் மக்களின் செவிகளிலும், நீர் வீரனல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று தாவீது எவ்வளவு சத்தமாக பேசினான் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். இது அவனுடைய மனதில் உறுத்தி கொண்டிருக்க தன்னுடைய பழிவாங்கும் நோக்கத்தை செயல்படுத்தவும் இஸ்ரவேலில் பிரிவினையை உண்டாக்கி அதன் வழியாக தான் உயர்த்தப்படவும் அவன் தீர்மானித்திருந்தான். பிரிந்து சென்ற ராஜ பதவியின் பிரதிநிதியை தன்னுடைய சொந்த சுயநலமான பேராசைகளையும் நோக்கங்களையும் முன்னேற்ற அவன் பிரயோகித்தான். மக்கள் யோனத்தானை நேசித்திருந்ததை அவன் அறிவான். அவனுடைய நினைவு போற்றப்பட்டிருந்தது. சவுலின் முதல் வெற்றிகரமான யுத்தம் படையினால் மறக்கப்பட்டிருக்கவில்லை.
மேன்மையான காரணத்திற்கேற்ற தகுதியான தீர்மானத்தோடு இந்த கழகத்திற்கு தலைவன் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த முன் சென்றிருந்தான். யோர்தானுக்கு அடுத்த பக்கத்திலிருந்த மக்னாயிம் அரச வீடாக தெரிந்து கொள்ளப்பட்டது. ஏனெனில் தாவீதாலோ அல்லது பெலிஸ்தராலோ வரும் படையெடுப்பிற்கு எதிராக மிக அதிக பாதுகாப்பை அது கொடுத்திருந்தது. இங்கே இஸ்போசேத்தின் முடிசூட்டு விழா நடந்தது. யோர்தானுக்கு கிழக்கே இருந்த கோத்திரங்களால் அவனுடைய ஆட்சி முதலாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முடிவாக அது யூதாவைத் தவிர மற்ற அனைத்து இஸ்ரவேலருக்கும் பரவியது. 2 வருடங்கள் சவுலின் குமாரன் தனிமைப்படுத்தப்பட்ட தன் தலைநகரில் தன்னுடைய கனத்தை அனுபவித்திருந்தான். ஆனால் அப்னேர் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் தன்னுடைய வல்லமையை விரிவுபடுத்தும் நோக்கத்தோடு வலிய தாக்கும் யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்தான். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெகும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள்.
கடைசியாக வன்மமும் பேராசையும் ஸ்தாபித்திருந்த சிங்காசனத்தை துரோகம் கவிழ்த்தது. பலவீனமும் தகுதியற்றவனுமாயிருந்த இஸ்போசேத்திற்கு எதிராக சீற்றமடைந்த அப்னேர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் அனைத்தையும் திருப்பிக் கொண்டு வருவதாகச் சொல்லி தாவீதிடம் சென்றான். அவனுடைய திட்டம் தாவீதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தன் நோக்கத்தை நிறைவேற்ற மரியாதையோடு அவன் அனுப்பப்பட்டான். ஆனால் அதிக வீரமும் புகழும் கொண்ட வீரனை மிகுந்த தயவோடு ஏற்றுக்கொண்டது தாவீதின் படைத்தளபதியான யோவாபின் பொறாமையை தூண்டிவிட்டது. இஸ்ரவேலுக்கும் யூதாவிற்கும் இடையே நடந்த யுத்தத்தில் அப்னேர் யோவாபின் சகோதரனான ஆசகேலை கொண்டிருந்ததால் அப்னேருக்கும் யோவாபிற்கும் இடையே இரத்தப்பகை ஒன்று இருந்தது. இப்போது தன் சகோதரனுடைய மரணத்திற்கு பழிவாங்கும் சந்தர்ப்பத்தைக் கண்டு எதிர்கால போட்டியாளனை முடிவுகட்டும்படி வழியில் காத்திருந்து அப்னேரை கொல்ல யோவாப் இந்த சந்தர்ப்பத்தை கீழ்த்தரமாக பயன்படுத்திக் கொண்டான்.
தாக்குதலை குறித்து கேள்விப்பட்ட தாவீது, என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை, அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக என்று கூறினான். கொலையாளிகளின் யோவாபின் சகோதரன் அபிசாயும் அவனோடு இணைந்திருந்தான். வல்லமை மற்றும் பதவியின் கண்ணோட்டத்திலும் ராஜ்யத்தின் நிலையில்லாத நிலையிலும் தாவீதால் இந்த குற்றத்திற்கு நீதியான தண்டனை கொடுக்க முடியவில்லை. எனினும் இரத்தம் சிந்தினதில் தன்னுடைய அருவறுப்பை அவன் வெளிப்படையாக காண்பித்தான். அப்னேரின் அடக்கம் பொது மரியாதையோடு செய்யப்பட்டது. படை யோவாபின் தலைமையில் கிழிந்த உடையோடும் சணல் வஸ்திரத்தோடும் துக்க ஆராதனையில் பங்கெடுக்க கட்டளையிடப்பட்டது. அடுத்த நாளன்று உபவாசத்தை அறிவித்து ராஜா தன் வருத்தத்தை வெளிக்காட்டினான். அவனுடைய பாடையை முதன்மை துக்கிப்பவனாக பின்தொடர்ந்து கொலையாளிகளை குறிப்பாக கடிந்து கொள்ளும் இரங்கல் பாட்டை அவனுடைய கல்லறையில் அவன் கூறினான். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்துப்போனானோ? உன் கைகள் கட்டப்படவுமில்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவுமில்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான்.
தன்னுடைய கசப்பால எதிரியை தாவீது தாராளமாக ஒப்புக்கொண்டது அனைத்து இஸ்ரவேலின் நம்பிக்கையையும் புகழ்ச்சியையும் சம்பாதித்தது. ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கைக்கு ஏதுவான ஆலோசகர்கள் மற்றும் பணியாட்களின் வட்டத்தில் இராஜா குற்றத்தை குறித்தும் தான் விரும்பியிருந்தபடி கொலையாளிகளை தண்டிக்கக் கூடாதிருந்த தன்னுடைய தகுதியின்மையை குறித்தும் பேசி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சியவர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்குத் தக்கதாய் சரிக்கட்டுவாராக என்று தேவனுடைய நியாயத்திற்கு அவர்களை விட்டான். தாவீதிற்கு கொடுத்த வார்த்தைகளிலும் பிரதிநிதித்துவத்திலும் அப்னேர் உண்மையாயிருந்தான். எனினும் அவனுடைய நோக்கங்கள் கீழ்த்தரமானதும் சுயநலமானதுமாயிருந்தது. தனக்கு கணத்தை சம்பாதிக்கும் எதிர்பார்ப்பில் தேவன் தெரிந்து கொண்ட இராஜாவை தீர்மானமாக தொடர்ந்து எதிர்த்திருந்தான். இத்தனை நாட்கள் செய்திருந்த வேலையை விட்டுவிட அவனை நடத்தினது மனக்கசப்பும் காயமடைந்த அகந்தையான உணர்வுமே. தாவீதிடம் வந்ததில் மிக உயர்ந்த கனமான இடத்தை பெற்றுக்கொள்ளவே அவன் நம்பியிருந்தான். அவன் நோக்கத்தில் வெற்றியறிந்திருப்பானால் அவனுடைய திறமைகளும் பேராசையும் மாபெரும் செல்வாக்கும் பக்தியின்மையும் தாவீதின் சிங்காசனத்திற்கும் தேசத்தின் சமாதானத்திற்கும் செழிப்பிற்கும் ஆபத்தை விளைவித்திருக்கும். அப்னேர் எப்ரோனிலே செத்துப்போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். இராஜ்யம் இதற்கு மேல் பராமரிக்கப்பட முடியாது என்பது வெளிப்படையாக இருந்தது. மற்றொரு துரோகச் செயலின் விளைவு நலிந்து கொண்டிருந்த வல்லமையை கீழே தள்ளிற்று. இஸ்போசேத் அவனுடைய தளபதிகள் இரண்டு பேரால் கேவலமாக கொலை செய்யப்பட்டான். யூதாவின் அரசனுடைய தயவில் மதிப்பை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அவனை கொலை செய்து அவனுடைய தலையை வெட்டி அதோடு அவன் முன் சென்றனர். பயங்கரமான தங்களுடைய குற்றத்திற்கான இரத்தம் தோய்ந்த சாட்சியோடு தாவீதின் முன் தோன்றி, இதோ உம்முடைய பிராணனை வாங்கத் தேடின உம்முடைய சத்துருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழிவாங்கினார் என்று கூறினர். ஆனால் தேவன் தாமே ஸ்தாபித்து அவர் தாமே சத்துருக்களிடமிருந்து விடுதலை பண்ணியிருந்த தாவீது தன்னுடைய வல்லமையை ஸ்தாபிக்க துரோகத்தின் உதவியை விரும்பவில்லை. சவுலை கொன்றதாக பெருமையோடு கூறினவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை அந்த கொலையாளிகளுக்கு அவன் கூறினான். தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும்! இப்போதும் நான் அவருடைய இரத்தப் பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனிலிருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இஸ்போசேத்தின் மரணத்திற்குப் பின்பு இஸ்ரவேலின் முன்னணியிலிருந்தவர்கள் நடுவே தாவீது அனைத்து கோத்தரங்களுக்கும் இராஜாவாக வேண்டுமென்ற பொதுவான விருப்பம் இருந்தது. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்தரங்களெல்லாம் எப்ரோனிலிருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும்போதுதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலேலின் மேல் தலைவனாயிருப்பாயென்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இவ்விதம் தேவனுடைய ஏற்பாட்டினால் சிங்காசனத்திற்கு வர அவனுக்கு பாதை திறக்கப்பட்டிருந்தது. திருப்தி செய்யும்படியான எந்த சொந்த பேராசையும் அவனிடம் இல்லை. ஏனெனில் அவன் மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த கனத்தை அவன் தேடியிருக்கவில்லை. ஆரோன் மற்றும் லேவியரின் சந்ததியில் 8000 அதிகமானோர் தாவீதிற்காக காத்திருந்தனர். மக்களின் உணர்வுகளில் வந்த மாற்றம் குறிப்பிடப்பட்டதும் தீர்மானமானதுமாயிருந்தது. புரட்சி அமைதியானதும் கனமானதுமாயிருந்து அவர்கள் செய்த மாபெரும் வேலைக்கு தகுதியானதாயிருந்தது. முன்னர் சவுலின் பிரஜைகளாயிருந்த ஏறக்குறைய 500,000 ஆத்துமாக்கள் எப்ரோனிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் கூடினர். குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் திரளான கூட்டங்களால் நிறைந்தது. முடிசூட்டும் மணிநேரம் குறிக்கப்பட்டது. சவுலின் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டு தன் உயிரை காப்பாற்றும்படி மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் பூமியின் குகைகளுக்கும் ஓடியிருந்தவன் மனிதன் தன் சக மனிதன் மேல் வைக்கக்கூடிய மிக உயர்ந்த கணத்தை பெற்றுக்கொள்ள இருந்தான். தங்களுடைய பரிசுத்த வேலையின் அங்கியை அணிந்தவர்களாக ஆசாரியரும் மூப்பரும் மின்னுகிற ஈட்டி தலைச்சீராக்களோடு அதிபதிகளும் படை வீரர்களும் வெகு தூரத்திலிருந்து வந்த அந்நியரும் தெரிந்து கொள்ளப்பட்ட அரசனின் முடிசூட்டு விழாவைக் காண நின்றிருந்தனர். தாவீது அரச ஆடையால் அலங்கரிக்கப்பட்டான். பரிசுத்தமான எண்ணெய் அவன் சிரசின் மேல் பிரதான ஆசாரியனால் ஊற்றப்பட்டது. ஏனெனில் சாமுவேலின் அபிஷேகம் அரசனின் துவக்க விழாவில் நடக்கவிருப்பதன் தீர்க்க தரிசனமாக இருந்தது. நேரம் வந்தது. தாவீது பவித்திரமான சடங்கோடு அவனுடைய வேலைக்கு தேவனுடைய பிரதிநிதியாக அர்ப்பணிக்கப்பட்டான். செங்கோல் அவனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டது. அவனுடைய நீதியுள்ள அரசாட்சியின் உடன்படிக்கை எழுதப்பட்டது. மக்கள் உண்மையாயிருப்பதற்கான தங்கள் உறுதிமொழியை கொடுத்தனர். அவன் தலையின் மேல் கிரீடம் வைக்கப்பட்டது. முடிசூட்டு விழா முடிவடைந்தது. தெய்வீக நியமனத்தின்படி இஸ்ரவேலுக்கு ஒரு அரசன் இருந்தான். ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தவன் தேவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதைக் கண்டான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். 2 சாமுவேல் 5:10.